நாம் எழுதும்போது நாம் என்ன கா எழுதுகிறோமோ ஆ எழுதுகிறோமோ என்பது நமக்கே தெரியும். ஆனால் ஓலைச்சுவடிகளில் எழுதும்போது எழுதுபவருக்கே அந்த எழுத்து தெரியாது. அவர் கீறி கொண்டு செல்கிறார், ஓலையிலே ஆணி கொண்டு அல்லது ஊசி கொண்டு எழுத்தாணி கொண்டு அவற்றை உருவமாக செதுக்கி கொண்டே செல்கிறார். அப்பொழுது அவருக்கு அந்த எழுத்து புலப்படுவதில்லை. அந்த ஏட்டை எழுதி முடித்த பிறகுதான் அதன் மீது மையை செலுத்துகிறார். மையை அவற்றை துடைக்கும் பொழுது அந்த எழுத்துக்கள் புலனாகின்றன. அந்த நிலையை பார்க்கும்போது எழுத்து நாம் பார்த்து கொண்டே எழுதும்போது கூட நாம் அதை திருத்தி விட முடியும். ஆனால் எழுத்தை எழுதும்போது அதை பார்க்காமலேயே எழுதக்கூடிய ஒரு லாவகமான ஒரு நிலை, ஒரு அற்புதமான ஒரு நிலை அந்த எழுத்தர்களுக்கு அப்பொழுது நம்முடைய முன்னோர்களுக்கு இருந்திருக்கிறது. இது ஒரு பெரிய ஒரு கலை. சுவடியில் எழுதப்படுவது என்பது ஒரு கலை. இப்பொழுது அதற்கான பயிற்சியும் தர வேண்டும் என்று தமிழ் பல்கலைக்கழகம் முனைந்திருக்கிறது. இப்பொழுது இந்த துறையிலே ஒரு 4-5 மாணவர்கள் அதற்காக உழைத்து ஒரு ஆண்டு பயிற்சி பெற்று இப்பொழுது சுவடியிலே எழுதக்கூடிய ஒரு நிலையும் இப்பொழுது இருக்கிறது. இவ்வளவு முன்னேற்றமான ஒரு காலகட்டத்திலே சுவடியில் எழுத வேண்டுமா, ஓலையில் எழுத வேண்டுமா, அச்சு இவ்வளவு வளர்ந்த நிலையிலே என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அது கேள்விக்குரிய ஒரு நிகழ்ச்சியாக கூட சொல்லப்படுகிறது. ஆனால் நம்முடைய நாட்டிலே மிக பரவலாக இருந்த ஒரு சமயம் சமண சமயம். இந்த சமண சமயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு குறிப்பான ஒரு நோக்கம் ஒன்று உண்டு. அது அவர்கள் தானத்திலே சிறந்தது விஷய தானம் என்று சொல்வார்கள். அந்த விஷய தானம் என்பது சுவடிகளிலே அந்த நூல்கள் அவர்களுக்குரிய நூல்களையெல்லாம் இயற்றி எழுதி அவற்றை பல படிகளாக்கி அவற்றை தானமாக வழங்குவது, அதை புனிதமாக அவர்கள் பாதுகாப்பது என்ற ஒரு முறையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், எப்பொழுதும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இப்பொழுது கூட சமண சமயத்தை சார்ந்த நூல்களை எல்லாம் படி எடுத்து கொடுப்பதற்கு பலர் தேவைப்படுகிறார்கள். அச்சாக்கம் செய்து கொடுப்பது என்பது ஒரு முறை, நவீன முறை என்றாலும் கூட ஏட்டிலே எழுதி பாதுகாக்க வேண்டும் என்பது அவர்களுடைய குறிக்கோளாக அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு இனத்தை சார்ந்தவர்களுக்கு இப்பொழுதும் இருக்கிறது. அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இப்பொழுது இருக்கக்கூடிய காகிதங்கள் எவ்வளவு உயர்ந்த தாளாக இருந்தாலும் கூட 50 முதல் 100 ஆண்டுகளுக்கு மேலே நிலைக்காது. எனவே இவற்றை ஓலையிலே எழுதினால் குறைந்தது 250 ஆண்டுகள் 350 ஆண்டுகள் இருக்கும் என்ற ஒரு நிலையை அவர்கள் கணக்கிட்டிருக்கிறார்கள். எனவேதான் இப்பொழுது கூட, ஏனென்றால் இந்த இலைகளில் பல இலைகளிலே எழுதி பழகி இருக்கிறார்கள், அதிலே அதிக வயதோடு கூடிய ஒரு இலையாக பனை ஓலையை நம்பி இருக்கிறார்கள். ஏனென்றால் பனை மரத்தினுடைய ஆயுட்காலமும் அதிகமானது, 100 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கும் என்ற ஒரு நிலையிலே அதனுடைய இலையை பயன்படுத்தி அதை பக்குவப்படுத்தி அதில் எழுதி அதை பாதுகாக்கிறது என்பது இந்த நாட்டிலே மிக பரவலாக இருந்த ஒரு நிலை. எனவே அது காலங்காலமாக அது பழகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையிலே இமயம் முதல் குமரி வரை பல்வேறு மாநிலங்களிலே இது பழக்கத்தில் இருக்கிறது. இந்திய எழுத்துக்கள் அத்தனையுமே இந்த ஓலையில் எழுதுவதற்கு ஏற்ப ஒரு சூழ்நிலை இப்போது இருந்திருக்கிறது. வட பகுதியில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய சுவடிகளில் சித்திரங்களை வரைவது ஒரு கைவந்த கலையாக இப்பொழுதும் போற்றப்பட்டு வருகிறது. நம்முடைய தமிழகத்திலும் அந்த நிலை இருந்திருக்கிறது. இங்கே கூட பல நிலைகளிலே இந்த ஆறுட சுவடிகள் போன்றவையெல்லாம் இது போன்ற ராமாயண மகாபாரத அந்த காட்சிகளை எல்லாம் உள்ளடக்கி பல சுவடிகள் இப்பொழுது இருக்கின்றன. எனவே எழுத பயன்பட்ட காலத்தில் மட்டுமல்ல, தொடங்கிய காலத்தில் மட்டுமல்ல, அச்சு வந்த பிறகும் கூட, காகிதங்களிலே புத்தகங்கள் வெளிவந்த பிறகு கூட, ஏன் திருக்குறள் பதிப்பான பிறகும் கூட ஒரு படி கிடைத்திருக்கிறது. பதிப்பான நூலிலிருந்து அச்சான நூலிலிருந்து ஏட்டிலே எழுதியிருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த ஏட்டிலே ஓலையிலே எழுதப்பட்டிருக்கிறது, இந்த அச்சுக்கூடத்தில் இத்தனை ஆண்டு இது அச்சிடப்பட்டது என்ற தகவலும் அந்த ஏட்டிலே இருக்கிறது. அதை கொண்டு பார்க்கும்போது அச்சு உருவங்கள் ஏற்பட்ட பிறகு கூட ஓலையில் எழுத வேண்டும் என்ற ஒரு நிலை. அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், நம்முடைய தொன்மையான கலைகள் எவ்வளவோ அழிந்துவிட்டன. சிற்பக்கலையிலும் ஓவியக்கலையிலும் மற்ற கலைகளிலும் பல நுணுக்கங்கள் அழிந்துவிட்டன என்று பார்க்கும்போது ஓலைச்சுவடியில் எழுதுவதும் கூட அந்த நுணுக்கம் இப்பொழுது மறைந்துவிட்டது என்பதுதான் உண்மை என்ற நிலை நீடிக்கிறது.